السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستهدیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، ونشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له، ونشهد ان محمدا عبده ورسوله، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. صدق اللہ مولانا العظیم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم، من رزقه الله امرأة صالحة فقد أعانه على شطر دينه فليتق الله في الشطر الباقي. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லாவுகளும் இந்த கோடான கோடி படைப்புகளையும் ஜீவராசிகளையும் அவற்றுக்கு மத்தியிலே கௌரவமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு இந்த உலகத்திலே வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானதாக. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை இந்த உலகத்திலே மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான பாலாரை படைத்திருக்கிறான். ஆண் என்ற ஒரு பால், பெண் என்ற இன்னும் ஒரு பால், இந்த இரண்டு சாராரையும் உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதிலே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுணுக்கங்கள், ரகசியங்கள் இருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கு எத்தனையோ அச்சாட்சிகள் இருக்கின்றன. அந்த அச்சாட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, சுப்ஹானல்லாஹ், நீ இந்த படைப்பினங்களை வீணுக்காக படைக்கவில்லை, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், நீ இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை என்று ஒரு நல்லடியான் சொல்லுவான். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான அத்தாட்சிகள், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், மற்றும் உலகத்தில் இருக்கின்ற வேறு வேறு படைப்புகளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட எல்லா அத்தாட்சிகளுக்கும் மத்தியிலே மிகவும் பெரிய ஒரு அத்தாட்சி மனிதர்களுக்கு மத்தியிலே ஆண்களையும் பெண்களையும் படைத்திருப்பது, சோடிகளாக படைத்திருப்பது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் பல இருக்கின்றன. அவற்றுக்கு மத்தியிலே ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளம், ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பது, ஆணிலிருந்து அவனுடைய சோடியாக பெண்ணை படைத்திருப்பது அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அச்சாட்சியாக இருக்கிறது. மாத்திரமல்ல, படைத்திருப்பது மாத்திரமல்ல, ஒருவர் இன்னொருவரிலே தங்களுடைய சந்தோஷத்தை தேடிக் கொள்கிறார்கள், மன நிறைவை அடைந்து கொள்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் குடும்பம் என்ற அமைப்பிலே ஒன்று சேருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே அன்பு, இரக்கம், பாசம் என்பன ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரூன். இந்த விஷயம் இருக்கிறதே, இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்து இந்த இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணி இருக்கின்ற இந்த விஷயம் இருக்கிறதே, இதிலே ஒரு அத்தாட்சி அல்ல, பல அத்தாட்சிகள் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றனே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி, சூரியனை பார்க்கின்றோம், அதனுடைய பிரம்மாண்டமான அமைப்பு, அதிலிருந்து உஷ்ணம், அதிலிருந்து வெளிச்சம், அதிலிருந்து மட்டுமுண்டான பல வகையான பலாபலன்கள் கிடைக்கிறது. சிந்திக்கின்ற பொழுது யா அல்லா, நீ இதனை எப்படியெல்லாம் படைத்திருக்கிறாய் என்று பிரமிப்படைகின்றோம், அல்லாவை புகழுகின்றோம், சுபஹான் அல்லா என்று சொல்லுகிறோமே. அதே போன்று ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதையும், அவர்களுக்கு மத்தியில் குடும்பம் என்ற உறவை ஏற்படுத்தி இருப்பதையும், அவர்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் அன்பையும் உண்டு பண்ணி இருப்பதையும் பற்றி சிந்திக்கின்ற பொழுதும், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, ஏன் இவற்றையெல்லாம் சொல்லுகிறோம்? நேற்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம், உலகமெங்கும் இருக்கின்ற மக்கள் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினார்கள். பெண்களுக்கு பாலியல் சமத்துவம் தேவைப்படுகிறது, பெண்களுக்கு உரிமை தேவைப்படுகிறது, பெண்கள் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், வீட்டிலே வயலன்ஸ், பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் இழைக்கப்படுகின்றன, அவசரமாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடுகள், கருத்தரங்குகள், பெரும் பெரும் ஆய்வு மன்றங்கள் எல்லாம் நடத்தப்பட்டதையும், ஊர்வலங்கள் நடத்தப்பட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரிகளே, ஏன் இப்படியான ஒரு நிலை? நாம் சிந்தித்து பார்த்ததில்லையா? அல்லாஹு தஆலா ஆணையும் படைத்திருக்கிறான், பெண்ணையும் படைத்திருக்கிறான். அந்த இரண்டு பேரையும் குடும்பம் என்ற அமைப்பிலே இணைத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கின்றன, கடமைகளும் இருக்கின்றன என்று இஸ்லாத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எப்போது இஸ்லாத்தை புறக்கணிக்கின்றானோ மனிதன், அந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, அவனுடைய பொருளாதார வாழ்க்கை, அவனுடைய சமூக வாழ்க்கை அனைத்தும் நரகமாக மாறிவிடும் என்பதற்கு இந்த உலகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களும் கருத்தரங்குகளும் சிறந்த உதாரணம். ஒரு பெண் என்பவள் யார், ஆண் என்பவன் யார், அவன் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், எப்படியான பணிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ, படைத்த ரப்பு சொல்லி இருக்கின்றானோ, அவற்றை கணக்கெடுக்காமல், அவற்றை பற்றி பொருட்படுத்தாமல், எப்போது மனித சமுதாயம் தான் தோன்றித்தனமாக, என்னுடைய கார் என்னுடைய பெட்ரோல், நான் எனது உடம்பை எப்படியும் பாவித்தேன், எனக்கு கட்டளையிடுவதற்கு மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு இயக்ககன் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று எப்போது மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான், எப்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் வழிகாட்ட ஆரம்பித்தார்களோ, அந்த நேரமே இந்த உலகம் நரகமாக மாறிவிட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய பூகம்பங்கள் நடைபெறுகின்ற குடும்ப வாழ்க்கைகளை நாங்கள் பார்க்கின்றோம். புரோக்கன் ஃபேமிலி, தலாக் மிகவும் அதிகரித்து விட்ட ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லையிலே அமெரிக்காவில் இருக்கின்ற பேரம் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட ஒரு ஆய்வினுடைய முடிவு என்ன தெரியுமா சகோதரர்களே? மிகவும் பயங்கரமான முடிவு. அங்கிருக்கின்ற மக்களிலே ஒரு கருத்து கணிப்பு செய்யப்பட்டது, 156% மக்கள் ஒரே பால் திருமணத்தை அங்கீகரிக்கிறார்கள். அப்படியான ஒரு திருமணம் தேவை என்று சொல்லுகிறார்கள். ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது, இதுதான் பொருத்தமானது என்று அந்த கருத்து கணிப்பிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், 2011 கடைசி பகுதியிலே வெளியிடப்பட்ட அமெரிக்காவில் இருக்கின்ற மிக பெரிய ஒரு ஆய்வு நிறுவனத்தின் முடிவு இது என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு மோசமாக குடும்ப வாழ்க்கை ஒரு சலஞ்சுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதன் ஏன், ஆண் ஏன், பெண் ஏன் என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்பி பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிலே சராசரி ஆண்டுக்கு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய தொகை 50,000 இருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 57 மில்லியன் பேர் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்திலே. அவர்களிலே சுமார் 20 மில்லியன் பேர் ஏற்கனவே மரணத்தை தழுவி விட்டார்கள். உலகம் மண்டையை உடைத்துக் கொண்டு இந்த எய்ட்ஸ் நோய்க்காக வேண்டி மருந்தை தேடிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்போது ஒரு மனிதன் குடும்ப நிறுவனம் தனிமை இன்ஸ்டிடியூஷனில் இருந்து ஓடுகின்றானோ அவனுக்கு வழங்குகின்ற, உலகத்திலே வழங்குகின்ற ஒரு பெரிய தண்டனையாக, ஒரு பெரிய சிலேஞ்சாக எய்ட்ஸ் நோய் உருவாகி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, விபச்சாரம் கூடாது, ஒரு பால் திருமணம் கூடாது, அது ஹராம். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ ஸா ஸபீலா, அது ஒரு மானக்கேடான காரியம் மாத்திரமல்ல, அது ஒரு கெட்ட வழியாகவும் இருக்கிறது. அந்த வழியிலே நீங்கள் சென்றால் நீங்கள் கெடுதியான இடத்துக்கு தான் சென்று முடிவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்னார். ஒரு பால் உறவு என்ற அந்த மிக மோசமான அந்த உறவை மேற்கொண்ட ஒரு சமூகம் உலகத்திலே கல் மாறி வரிசிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். உக்குத்துலுல் ஃபாஇல வல் மஃஊல், அந்த கர்மத்தில் ஈடுபடுகின்றவரையும் ஈடுபடுத்தப்படுபவர்களையும் கொலை செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அருமை சகோதரர்களே, ஆணை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தான், பெண்ணை ஏன் படைத்தான், இரண்டு பேரும் மனிதர்கள், சந்தேகமே கிடையாது. ஆனாலும் இரண்டு பேருடைய உடல் உறுப்புகளும் வித்தியாசம். இரண்டு பேருக்கும் கண் இருந்தாலும், காதுகள் இருந்தாலும், கைகள் இருந்தாலும், கால்கள் இருந்தாலும், அவர்களுக்கென்று தனியான பிறப்புறுப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆணினுடைய உடம்பு பெண்ணினுடைய உடம்பை விடவும் எத்தனையோ வகையில் வித்தியாசப்படுகிறது. ஆணினுடைய மூளையை விடவும் பெண்ணுடைய மூளை வித்தியாசப்படுகிறது. ஏன் அல்லாஹு தஆலா இந்த வித்தியாசத்தை படைத்தான்? ஒருவர் கொடுப்பவராகவும் மற்றவர் எடுப்பவராகவும் இருக்க வேண்டும். இரண்டு பேரும் குடும்பம் என்ற அமைப்பிலே ஒன்று சேர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் சுவர்க்கத்திலே படைத்து அல்லாஹு தஆலா வைக்கவில்லை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா படைத்து அவர்களுக்கு துணையாக அங்கு அமைத்தான். ஆணின்றே உலகமில்லை, பெண்ணின்றும் உலகமில்லை, தனித்தனியாக வாழ முடியாது, இரண்டு பேரும் திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் புரதம் நவீன உலகம் இந்த குடும்பம் என்ற இந்த நிறுவனத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான சகல விதமான வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. மீடியாக்கள் சர்வதேச சதிகாரர்களுடைய சதியின் காரணமாக குடும்ப அமைப்பை ஒரு விலங்கு போடப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக சித்தரிக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை. தொலைக்காட்சியை திறந்தால் அங்கு இடம்பெறுகின்ற பெரும்பாலான தொலைக்காட்சி நாடகங்கள், டெலிட்ராமாஸ் அனைத்தும் குடும்ப உறவுக்கப்பால் எப்படி உறவுகளை வைத்துக் கொள்ளலாம், எப்படி மனிதன் அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், சுதந்திரமாக வாழலாம் என்பதற்கான வழிகாட்டல்களை வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இதனுடைய விளைவுகள் பயங்கரமான சமூக நோய்கள். மனதிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. மனிதர்களுடைய குடும்ப உறவு பாதிக்கப்பட்டால் மன நிம்மதி இழக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அவருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுவது எவ்வளவு மோசமானது என்ற கருத்தை ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் தன்னுடைய படைகளை, பட்டாளங்களை இந்த உலகமெங்கும் அனுப்பி வைக்கிறான். இந்த உலகமெங்கும் சென்று பறந்து சென்று உலக மக்களுக்கு மத்தியிலே தீமைகளை தூண்ட வேண்டும், பாவங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் உலகமெங்கும் பறந்து செல்கிறார்கள். பறந்து சென்று இறுதியிலே அவர்கள் மீண்டும் தங்களுடைய பெரிய ஷைத்தானிடத்திலே வருகிறார்கள். வந்து தாங்கள் உலகத்திலே செய்த அசூரியங்கள் என்ன, எப்படியான பாவங்களை தூண்டினோம் என்றெல்லாம் அவர்கள் கணக்கு காட்டுவார்கள். ஒருவன் சொல்லுவான், நான் வட்டி எடுக்க தூண்டினேன். இன்னும் ஒரு சொல்லுவான், நான் கொலை செய்ய தூண்டினேன். இன்னும் ஒரு மனிதன், இப்படியாக ஒவ்வொரு சைத்தானும் தங்களுடைய பெரிய சைத்தானிடத்திலே வந்து கணக்கு காட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே, தாங்கள் செய்த அட்டூழியங்களை பற்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே, அந்த பெரிய சைத்தான் எல்லோரையும் தட்டி கழித்துக் கொண்டு வருவான். நீங்கள் ஒருவரும் நான் எதிர்பார்த்த தீமையை உலகத்திலே உருவாக்கவில்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே இறுதியாக ஒரு சைத்தான் வருவான், இவனுடைய ஒரு கையால் அவன் வந்து சொல்லுவான், நான் இன்று உலகத்திலே நான் வேறு எந்த பாவத்தையும் தூண்டவில்லை, நான் செய்த ஒரே ஒரு பாவம் என்ன தெரியுமா, ஃபர்ரக்து பைனல் மர்இ வ ஜௌஜிஹி, ஒரு ஆணுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணி விட்டு வந்தேன், இரண்டு பேருக்கும் இடையிலே மனக்கஷ்டத்தை உருவாக்கி விட்டு வந்தேன், இரண்டு பேரையும் நான் பிளவுபடுத்தி விட்டு வந்தேன் என்று சொல்லுவான். அந்த நேரம் பெரிய சைத்தான் அவனை கட்டி தழுவி கொள்வான், நீதான் நான் எதிர்பார்த்த வேலையை செய்தவன் என்று அவனை புகழுவான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்கள், இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம், இந்த உலகத்திலே கோடான கோடி பாவங்கள் இருக்கலாம், சைத்தானால் தூண்டப்படுகின்ற பாவங்கள் இருக்கலாம், சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான காரியம் ஒரு கணவனும் மனைவியும் பகைத்துக் கொண்டிருப்பது, அவர்கள் இரண்டு பேரும் மனஸ்தாபமாக இருப்பது, அவர்கள் இரண்டு பேரும் தூரமாக விலகி இருப்பது, இரண்டு பேருக்கும் இடையிலே சௌஜன்யம் இல்லை, ஐக்கியம் இல்லை, இப்படியான ஒரு நிலை உருவாகுவது சைத்தானுக்கு மிகவும் விருப்பமானது என்ற கருத்தை அந்த ஹதீஸ் தரவில்லையா? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். நாங்கள் வேலை தளத்திலே வேலை செய்கின்றோம், ஃபேக்டரிகளிலே வேலை செய்கின்றோம், பாடசாலையிலே கற்பிக்கின்றோம், அங்கிருக்கின்றவர்களோடெல்லாம் எங்களுக்கு நல்லுறவு இருக்கிறது, அவர்களை மதிக்கின்றோம், அவர்களை போற்றுகின்றோம், அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை எல்லாம் கொடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் கால் பதித்திருக்கின்ற வீடு எமது ஒழுங்கும் தலம், நாங்கள் அமைதி காண வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த எமது வீட்டிலே நிலை எப்படி இருக்கிறது? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படுமாக இருந்தால் அதுதான் உலகத்திலே சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் மனஸ்தாபம் வருவது, பகைமை வருவது என்பது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. முதலாவதே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படுவதன் முதலாவது அடையாளம் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர்களுடைய தாம்பத்திய உறவிலே பிரச்சனை ஏற்படும். இரண்டு பேரும் ஒருவர் இன்னொருவரை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நிலை ஏற்பட மாட்டார். அப்போது என்ன நடக்கும்? அந்த இரண்டு பேரும் தங்களுடைய அடிப்படையான உடலியல் தேவையை, அந்த செக்ஷுவல் டிசைர் என்று நாங்கள் சொல்வோம், அதனை எல்லா மனிதர்களும் பெரும்பாலும் பெற்றிருக்கிறார்கள், அவற்றை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் பிழையான வழிகளை அணுகுவதற்கும் நாடுவதற்கும் அது வழிவகுக்கும். இப்போது நோய்கள் பெருகும், சந்தேகம் வலுக்கும், இன்னும் இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இது மட்டுமா, அந்த வீட்டிலே நிம்மதி இல்லை, எந்த நேரமும் சச்சரவு, அந்த வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற மோதல்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெரிய உள்ளங்கள் எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்படும். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய மனநிம்மதி அனைத்துக்கும் வேட்டு வைக்கப்படும். இந்த கணவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவனை உபசரிப்பதற்கு, அவனை இன்முகத்தோடு பார்ப்பதற்கு, அவனுக்கு ஒரு தண்ணீர் கிளாஸை கொடுப்பதற்கு, அந்த கணவனோடு தனது இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு வீட்டிலே மனைவில்லை என்றால் அந்த வீடு ஒரு பெரிய அமர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக, ஒரு பிரச்சனைகளுடைய மத்திய தளமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளுக்குரிய ஆணி வேறாக இந்த குடும்ப தகராறு அமையும். நாங்கள் பல பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறோம், அங்கிருக்கின்ற அதிபர்களுடைய முறைப்பாடு என்ன தெரியுமா? எமது பிள்ளைகள் கற்காமல் கல்வியிலே முன்னேறாமல் இருப்பதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் அதிலே ஒரு காரணம் புரோக்கன் ஃபேமிலி. வீட்டிலே பிள்ளைகள் படிப்பதற்கான சூழல் இல்லை, தாயும் தகப்பனும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், அவர்கள் இரண்டு பேரும் மனஸ்தாபத்தோடு இருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகளை பிள்ளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிள்ளைகள் திடீரென்று அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய அவுட்புட் குறைவாக இருக்கிறது. நீங்கள் இந்த தாய் தகப்பர்களுக்கு அலாதியாக உபதேசம் செய்யுங்கள் என்றெல்லாம் அதிபர்கள் சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நிலை உருவாகுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வந்ததற்கு பின்னால் தரைகளிலே கையை வைத்துக் கொண்டு அலறிக்கொண்டிருப்பதனால் பிரச்சனை தீரமாட்டாது. இந்த பிரச்சனை உருவாகுவதற்கான காரணம் என்ன? இப்படியான மனஸ்தாபம், இப்படியான ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான காரணம், ஆணிவரை தேட வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்து இஸ்லாம் அதற்கான திட்டத்தை எங்களுக்கு வகுத்து தருகிறது. ஒரு பெண்ணை நீ திருமணம் முடிக்கிறாயா, ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறாயா? ஒரு பெண்ணிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு ஆணிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் முடிக்கிறீர்கள் திருமணம்? வை ஏன்? ஒரு 1000 காலத்து பயிர் 1-2 நாள் சமாச்சாரம் அல்ல, சில நிமிஷங்களோடு முடிவடைவதல்ல. 2 சிட்டுக்குருவிகள் எங்கே இருந்து பறந்து வந்து ஒரு எண்ணம் குறிப்பிலே அமர்ந்து கொண்டு அங்கு உறவுகளை வைத்துக் கொண்டு சில நிமிஷங்களிலே பிரிந்து போவது போன்றதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை நீடிக்க வேண்டும், கபருக்கு பின்னாலும் நீடிக்கும், சுவர்க்கத்திலும் கூட மனைவியர்களோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள் எல்லாம் துஆ கேட்டிருக்கிறார்களே, குர்ரத்து ஆயுன், எங்களுடைய சந்ததிகளையும் எமது மனைவிமாரையும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக ரப்பே என்று கேட்டிருக்கிறார்களே. இந்த கண் குளிர்ச்சி எப்படி வரும்? இந்த பீஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் உருவாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்னால் இருந்தே திட்டமிடுங்கள். குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கின்ற கருத்து, அழகுக்காக பணத்துக்காக உலக கவர்ச்சிகளுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறதா? அதை விலகுகின்ற பொழுதும் அங்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு பாதிக்கப்படும். கணவனை மனைவியை தெரிவு செய்கின்ற பொழுது ஃபலுஃபர் பிதாசித்தீன், மார்க்கமுல்லவளை அடைந்து கொள் என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதா ஜாஅக்கும் மன் தர்வௌன தீனஹு வ அமானதஹு, உங்களிடத்திலே ஒரு மனிதன் வருகின்றான், அவனுடைய தீனுடைய விஷயத்திலும் அவனுடைய நம்பிக்கை நாணயம் விஷயத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். இது நாங்கள் பார்க்கின்ற கிரைடீரியா என்ன, குவாலிட்டிஸ் என்ன, நாங்கள் எதனை பார்க்கின்றோம்? கடைசியிலே எப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம்? மார்க்கம் இருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டும். பண்பாடு இருக்கிறதா? இவன் திருமணத்துக்கு பின்னால் இந்த பெண் என்னோடு விசுவாசமாக நடந்து கொள்வாளா? அவளுக்கு ஈமானும் தக்குவாவும் இருக்கிறதா என்றுதான் முதலிலே பார்க்க வேண்டும். ஏனைய பகுதிகள் பார்க்கப்படக்கூடாது என்பது அல்ல. ஒரு ஆணிடத்திலும் பார்க்கப்பட வேண்டியது அதுதான். கோடிக்கணக்கான ரூபாய்களை கையிலே வைத்திருக்கின்ற மாப்பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம். 5 மாதத்திலே 6 மாதத்திலே தலாக், 2 பேரும் பிரிந்து விட்டார்களாம் என்று கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். அந்த ஆடவன் திருமணம் முடித்திருப்பது பெண்ணை அல்ல, பணத்தை, கோடான கோடி சீதனங்கள். நாங்கள் கேள்விப்படுகின்றோம், 48 லட்சத்து கார், 1.5 கோடி வீடு, கேஷாக 37 லட்சம். அண்மையிலே ஒரு திருமணம் டிவோர்ஸிலே முடிந்தது, ஒரு டாக்டர். ஆனாலும் என்ன பிரச்சனை? எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி அச்சம், நான் எதனை எதற்காக வந்து திருமணம் செய்திருக்கிறேன் என்ற காரணங்கள் எதனையும் விளங்காமல் திருமணம் என்ற கோட்டைக்குள் நுழைகின்ற பலரை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக எங்களுக்கு வழிநடாத்தி இருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னால் இருந்தே திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கைக்கு திட்டமிட வேண்டும். 1000 காலத்து பயிர், குழந்தைகள், அதற்கு பின்னால் எத்தனையோ உறவுகள், அதற்கு பின்னால் எத்தனையோ பொறுப்புகள், இவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் திருமணம் செய்யப்பட வேண்டும். சரி, அப்படி திருமணம் செய்தால் மாத்திரம் போதுமா? திருமணத்துக்கு பின்னால் வளைவு நெளிவுகள், குறைபாடுகள் எத்தனையோ ஏற்படக்கூடும். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் உலக வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொண்டோம், இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மனைவியிடத்திலே சில குறைபாடுகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நான் பொறுத்துக் கொண்டு இயலுமான வரைக்கும் இங்கிதமாக அமுதமான மொழிகளிலே அவளை திருத்துவதற்கு நான் பார்க்க வேண்டும். அப்படியும் முடியாவிட்டால் தவக்கல் குவலல்லா, அல்லாவின் மீது பொறுப்பு காட்டிவிட்டேன், உலக வாழ்க்கை என்றால் இப்படித்தான், நாளை மறுமையில்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற நிம்மதியோடு ஆக குறைந்தது பிள்ளைகளுக்காக வேண்டி மாத்திரமாவது திருமணத்தை தொடர வேண்டிய தேவை இருக்கிறது. பச்சினம் பாலகர்கள், நாங்கள் கேள்விப்படுகின்றோம், மனைவியோடு சண்டையிட்டுக் கொண்டு கிழமை கணக்கில் தனது பிள்ளைகளுக்குரிய செலவினங்களை கூட கொடுக்காத மாப்பிள்ளைகளை கணவன் மாறி நாங்கள் பற்றி கேள்விப்படுகின்றோம். மனதிலே ஈரம் கிடையாது, மனிதாபிமானம் இல்லை, நாளை மறுமையிலே அல்லாஹ் நீ என்னை தண்டிப்பாயே என்ற பயம் அச்சம் கிடையாது. நான் எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் ரமகானிலே நோன்பிருந்தாலும், எவ்வளவுதான் உமராக்களை செய்தாலும், என்னுடைய வீட்டில் இருக்கின்ற என் மனைவிக்கு நான் அநியாயம் செய்தால், எனது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நான் கொடுக்காவிட்டால், என்னுடைய ரப்பு என்னை கடுமையாக தண்டிப்பானே என்ற அச்சம் இல்லாவிட்டால் இதெல்லாம் நடைபெறும். ஒரு மனிதன் உலகத்திலே செய்கின்ற தவறு வேறு எந்த தவறையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தனது பராமரிப்பில் இருக்கின்ற மனைவியையும் தனது பிள்ளைகளையும் ஒருவன் கவனிக்காமல் விட்டுவிடுவானாக இருந்தால் அவன் வேறு எந்த தவறையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே அவனுக்கு பாவத்தை கொண்டு வருவதற்கு, அதுவே அவனுக்கு தீமைகளை கொண்டு தருவதற்கு போதுமானது என்று சொல்லலாம் அழைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, மனிதர்களை யாரும் தவறு செய்தார்கள் அல்ல. சிலருடைய இயல்பிலே சில வித்தியாசங்கள் இருக்கக்கூடும், அழகிலே பிரச்சனை இருக்கலாம், நடத்தையிலே கோணல் இருக்கலாம், சில நேரங்களில் சில கோபப்படக்கூடிய தன்மைகள் இருக்கலாம், முன்பின் முரண்பாடுகள் ஏற்படலாம். உலகத்தில் இருக்கின்ற எவருமே தவறு செய்யாதவர்கள் அல்ல. அந்த நேரத்தில் எல்லாம் பொறுமை சாதித்து இங்கிதமாக கவனமாக அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணி மன்னித்து குடும்ப வாழ்க்கையை தொடர்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். கணவனுடைய மனைவியினுடைய உறவை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, உன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன், நீங்கள் அவர்களுடைய கார்மெண்ட் ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுடைய ஆடையாக இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக இந்த கணவன் மனைவி உறவை அல்லாஹு தஆலா சித்தரித்திருக்கின்றான் என்று பாருங்கள். உடுப்புக்கு அல்லாஹு தஆலா இரண்டு பேருடைய உறவையும் ஒப்பிட்டிருக்கிறான். நாங்கள் எல்லாம் உடுப்பு அணிந்திருக்கிறோம், உடுப்புகளை போட்டிருக்கிறோம், ஆடைகளை அணிந்திருக்கிறோம், அதற்கு அல்லாஹு தஆலா கணவன் மனைவியினுடைய உறவை ஒப்பிடுகின்றான். இந்த ஒப்பீட்டு எந்த ஒரு சைக்காலஜிஸ்டாலும் எந்த ஒரு கவுன்சிலராலும் சொல்லப்பட முடியாத ஒப்பீடு, மிகவும் கவனமான ஒப்பீடு. பாருங்கள், உடுப்பை நாங்கள் உடுத்திருந்தால் எங்களுடைய உடம்பினுடைய மானத்தை அது பாதுகாக்கிறது, முதலாவது அவுரத்தை மறைக்கிறது, இரண்டாவது உடலுக்கு ஒரு அழகை தருகிறது, இரண்டாவது மூன்றாவது சூரிய வெளிச்சத்திலிருந்தும் கடுமையான குளிரிலிருந்தும் இந்த கடுமையான புயலிலிருந்தும் எமது உடம்புக்கு பாதுகாப்பை தருகிறது, உடம்புக்கு ஒரு கவர்ச்சியை தருகிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்களே, இதற்குத்தான் ஒரு மனைவியை அல்லாஹு தஆலா ஒப்பிடுகின்றான், இதற்குத்தான் ஒரு கணவனை அல்லாஹு தஆலா ஒப்பிடுகின்றான். கணவனிலே இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பவனாக ஒரு மனைவி இருப்பால், மனைவியினுடைய தவறுகளை மறைப்பவனாக கணவன் இருப்பான். அந்த இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அழகு சேர்ப்பார்கள். அந்த இரண்டு பேரும் பரஸ்பரம் புரிந்துணர்வோடும் அன்போடும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான ஒரு நிலை இலைஹா, நிம்மதியை காண வேண்டும், சந்தோஷத்தை காண வேண்டும். நாங்கள் நினைப்பது போன்று வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தையை கொண்டதல்ல, அதிலே பல சவால்கள் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்குள்ளால் இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற சுமார் 65% குடும்பங்கள் இந்த ஃபேமிலி வயலன்ஸ் எனப்படுகின்ற குடும்ப இந்த வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக அண்மைக்கால அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமது குடும்ப வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் வழிவகைகளை தேடுவது இருக்கிறது. யாருமே தவறு செய்யாதவர்கள் அல்ல. நிரப்பமான வாழ்க்கையை மறுமையில் தான் கிடைக்கும். குறைந்தது எமது குழந்தைகளுக்காக வேண்டி மாத்திரமாவது நாங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அந்நிய சமுதாயங்களை எடுத்துக்கொண்டால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு முஸ்லிம் சமுதாயத்தை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் இந்த தொலைக்காட்சி கலாச்சாரம் முதலாவது, இரண்டாவது ஆடை கலாச்சாரம், அரை நிர்வாணமான இந்த கோலங்கள், மூன்றாவது ஆண்களும் பெண்களும் எந்த விதமான வரையறைகளும் இல்லாமல் பழக ஆரம்பிப்பது, இப்படிப்பட்ட பல காரணங்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து எமது குடும்ப வாழ்க்கையை அழகாக நிம்மதியாக மாற்றி அல்லாஹ் தஆலாவுடைய அருளையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எமது மனைவியரிடத்திலும் எமது குழந்தைகளிடத்திலும் எமக்கு கண்குளிர்ச்சி எமக்கு தந்தருள்வாயாக. நாங்கள் மிகவும் பொறுமையாகவும் அந்யோன்யமாகவும் பரஸ்பர புரிந்துணர்வோடும் எமது குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்தாய். யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சவால்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சவால்கள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. குறிப்பாக இஸ்லாமிய உலகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு எதிரான பல சவால்களை எதிரிகள் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சவால்கள் அனைத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Visit SLHub.